எனக்கு சீடி கேட்டிருப்போம் நினைக்கிறேன்.
மிகவும் அன்பா இழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னோடு ஈரோட்டில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் எல்லோரும் அவர்களுடைய அன்பை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறான். இன்றைக்கு நான் வருவது அநேகருக்கு தெரியாவிட்டாலும் தெரிந்த சகோதரர்கள் எல்லோரும் உங்களுக்கு தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் அனுப்பி வச்சாங்க. அதை நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய சந்தோஷம் மனசில் இருக்கு. ஏன்னா நான் ஒரு கன்வென்ஷனுக்கு இங்கே வந்திருக்கிறேன் சென்னைக்கு. அப்போ நான் பேப்டிசம் எடுக்கல ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி, இன்னைக்கு 8 வருஷத்துக்கு பின்பு இன்றைக்கு எதிர்பாராத விதத்தில் இந்த ஒரு வாய்ப்பில் இங்கே வரும்போது, இங்கேயும் கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தின் பாத அங்கங்கள் இருக்கிறாங்க. அந்த பாத அங்கங்களின் மத்தியில வருவதற்கும் உங்கள் மத்தியில தேவனுடைய உன்னதமான சத்தியங்களை ரொம்ப விசேஷமா இந்த சுவிசேஷ யுகத்தின் சபைக்கு என்று தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த விலையேறப்பட்ட சத்தியங்களை தியானிக்கும்படியாக இந்த வாய்ப்பின் மத்தியில தேவன் நடத்தியிருக்கிறார். இது ஒரு பெரிய கிருபை. அதற்காக நான் தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலம் நன்றி நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பா இந்த வாய்ப்புல சகோதரர்கள் கூட இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிக்கிறேன். அடுத்து சகோதரர் ஒரு சின்ன அறிமுகம் எனக்கு கொடுத்தார். அது அவருடைய அன்பு, உங்க எல்லாருடைய அன்பை வெளிப்படுத்துது. ஆனா நாம் எல்லோருமே எப்போதுமே என்ன சொல்லலாம், அப்பிரயோஜனமான உலகக்காரர்கள். சோ நம்ம கிட்ட எந்த ஒரு நன்மை இருந்தாலும் அது தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதை முழுவதுமே அவருக்கு அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புல தான் நாம் எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். அது உங்களுக்கு நான் தாழ்மையாக தெரிவிச்சு கொள்கிறேன். சோ இப்போ உங்கள் மத்தியில பேசுவதற்கு ஆயத்தம் பண்ணின தலைப்பு வேற. ஆனா உங்கள் அநேகர் திரும்பி போயிட்டதுனாலையும் எல்லோரையும் நாளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் அந்த தலைப்புகளை எல்லாம் நாளைக்கு என்று தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு சாயந்தரம் எம்டியா இருந்துச்சு. சோ சகோதரர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, சோ காலையிலிருந்து நீங்க கர்த்தர் இயேசுனுடைய 2வது பிரசன்னத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தும் விதத்துல சில காரியங்கள் பார்த்துருப்பீங்க. சோ அதற்கான சில வேத வசனங்களின் படியான ஆதாரம் அல்லது நிரூபணம் கொடுக்க சொல்லி சகோதரர் ஜானி அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. அதுக்கு கூட என்னிடத்துல எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்ல, இருந்தும் தேவன் நடத்துவார். சோ மனதில இருந்து தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நம்முடைய கர்த்தர் இயேசு அவருடைய 2வது வருகையில 1874 பிரசன்னமாகி இருப்பத நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம், எப்படி உறுதியாக நம்பலாம்? சோ வாட் ஆர் த ஸ்கிரிப்சுரல் ப்ரூஃப்ஸ் அப்படின்னா, வசனங்கள்ல இருந்து என்ன ஆதாரம் நாம அங்க கொடுக்கலாம். சரி, நான் இப்ப உங்க இடத்துல ஒரு சற்று நேரம் நான் அங்க பேச விரும்புறேன். இப்போ ஒரு 3 விதமான ஆதாரங்கள் அது நமக்கு அங்க கொடுக்கலாம். இது எல்லாமே சகோதரர் ரசல் அவர்கள் 2nd வால்யூம்ல ரொம்ப தெளிவாக அங்க தந்திருக்கிறாங்க. நான் ஒன்றும் புதிதான விஷயத்தை உங்கள் மத்தியில பேச முடியாது. நமக்கு ஒரு பைபிள், அப்போ அதுல உள்ள சத்தியங்களையே நாம தான் உங்களுக்கு தர முடியும். சோ கர்த்தர் இயேசுவின் 2வது பிரசன்னம் சொல்லிட்டா என்னென்ன ப்ரூஃப்ஸ் தேவன் அங்க கொடுத்திருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு தரும். இன்னைக்கு நான் அதுதான் உங்கள் மத்தியில பேச விரும்புறேன். ஆனா சுருக்கமா பேச விரும்புறேன். ஏன்னா நீங்க காலையில இருந்தே முழுக்க நீங்க சப்ஜெக்ட்ஸ் கேட்டு இருக்கிறீங்க, டயர்ட் ஆகக்கூடாது மைண்ட். நெக்ஸ்ட் இந்த வாரம் வந்து முழுக்க முழுக்க குரோனாலஜி, சோ கணக்குகள். கணக்குகள்னா இஷ்டமா? ரொம்ப இஷ்டங்களா? ரொம்ப இஷ்டமா? ரொம்ப இஷ்டம்னா பாக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா முதல்ல எப்பயுமே கர்த்தர் இயேசுனுடைய 2வது பிரசன்னத்தை குரோனாலஜில பார்க்க கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே குரோனாலஜி அப்படின்னு மேல எங்க மைண்ட்ல ஸ்விட்ச் ஆகும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னமோ பேசிட்டே இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஆனா ரொம்ப 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 விசேஷமான ஒரு சத்தியம் தேவன் நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல கொடுத்திருக்கிறது. வேதாகம கால கணக்கு, அந்த கால கணக்கை அஸ்திபாரமாக கொண்டு இந்த கடைசி நாட்களுக்கே உரிய கால தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலம் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் பிரசன்னம், முதலாம் இருத்தல், ராஜ்யத்தினுடைய ஆரம்பம், சாத்தான் கட்டப்படுதல், எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். இது ரொம்ப விலையேறப்பட்ட சத்தியம், அதை பத்தி நாளைக்கு நாம பேசுவோம். ஆனா இப்போ இந்த கத்ரேசனுடைய இரண்டாம் பிரசனத்துக்கு என்ன ப்ரூஃப்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப ஃப்ரீயா இருங்க, நான் ரொம்ப லகுவாக உங்களுக்கு இது பிரசன்ட் பண்ணணும் என்று நான் விரும்புறேன். உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதே வசனங்களை காண்பித்து அதை நாம் உங்கள் மத்தியில பேசலாம். சோ கத்ரேசனுடைய இரண்டாம் வருகைக்கு முதலாவது ஒரு நிரூபணம், ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல 12 அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12 நாம அங்க பார்க்க முடியும். வசனம் நீங்க வாசிக்கலாம்.
அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 செல்லும், 1335 மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான்.
சோ இந்த தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே, தானியேலுக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தீர்க்க தரிசனம் எது பத்தினா, தீர்க்க தரிசனம் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கும் காலம் முதல் 1290 செல்லும், ஆனா 1335 கழித்து சேர்கிறவன் பாக்கியவான். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கிறதுல இருந்து ஒரு 1290 செல்லும், அப்ப எதுவும் சொல்லப்படல, ஆனா 1335 கழிச்சு சேர்கிறவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பாக்கியவான். சோ இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் பிரசன்னத்தை துல்லியமாக காண்பிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். எப்படி சொல்லலாம், இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் பிரசன்னத்துக்கான தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னா, இந்த அதிகாரத்துல கேப்ரியல் தூதன் வந்து டேனியல் கிட்ட சில ரகசியமான விஷயங்களை பேசுறாங்க. சோ அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, 12 அதிகாரம் முதல் வசன வாசி. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்துல தோன்றுவான். வசனம்,
யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும்.
கேப்ரியல் சொல்லும் போது இப்படித்தான் ஆரம்பிக்கிறார், உன் ஜனத்தின் புத்திரர் இஸ்ரேல், இஸ்ரேலுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். சோ மிகாயேல் நமக்கு தெரியும், கத்ராகிய இயேசு கிறிஸ்து. சோ கத்ராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ யுகத்தின் கிட்டத்தட்ட முடிவுல இஸ்ரேல் ஜனத்துக்காக எப்போ எழும்புவார், அவருடைய இரண்டாம் பிரசன்னத்துல. சோ இந்த அதிகாரமே ஸ்டார்ட் ஆகுது எப்பனா, கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில இஸ்ரேல் ஜனத்துக்காக அங்க வருகிற அந்த சம்பவம். சோ அப்போ ஸ்டார்டிங்கே செகண்ட் பிரசன்ஸ் தான் ஆரம்பிக்குது. இந்த அதிகாரம் ஆரம்பிச்சுட்டு அப்படியே போற அந்த இரண்டாம் வருகையில என்னென்னலாம் சம்பவிக்கும் எல்லாம் பேசிட்டு கடைசியில தானியேல் அங்க கேக்குறார், இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும், ஏன்னா வசனம் அது பாருங்க அங்க சொல்லுவார் இல்லைங்களா,
அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் இருக்கும்.
பாருங்க தானியல் கேட்கும் போது தானியலுக்கு அங்க சொல்லப்பட்ட பதில், தானியல் நீங்க போலாம், இது உங்கள் மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு உங்கள் மூலம் பதிவு செய்யப்படுது, ஆனா இந்த விஷயம் உங்களுக்கே உரியது அல்ல. ஆனா இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இன்னொரு ஜனத்துக்கு உரியது, அந்த ஜனம்
முடிவு காலத்துல வருவோம். இந்த முடிவு காலத்துல, இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு காலத்துல அந்த ஜனங்கள் வருவாங்க. அந்த ஜனங்கள் பத்தி பேசும்போது
அநேகர் சுத்தமும் வேலையும் ஆக்கப்பட்டு குடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உடனான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள்.
பாருங்க, அந்த முடிவு காலத்துல அநேகர் சுத்தமும் வெள்ளையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவாங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயங்களை அங்க வைத்திருக்கு. அது வரைக்கும் இந்த ப்ராஃபசிஸ், இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் சீல் முத்தரிக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் அங்க சொல்றாங்க. சோ அப்ப இது அந்த விசேஷமான வகுப்பாருக்கு வெளிப்படக்கூடிய அந்த முடிவு காலத்துல அந்த விசேஷமான வகுப்பாருலயே வாய்ப்பை பெற்றுதான் இன்னைக்கு நீங்க நானும் இந்த பரம் அழைப்புல அங்க இருக்கிறோம். சோ அப்போ இந்த இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே இப்ப அந்த அந்த முடிவு அந்த எக்ஸாக்ட் டேட்டையே வந்துட்டு அங்க சொல்றான். இந்த வசனங்கள் பேசிட்டு இவைகள் எல்லாம் எப்ப சம்பாதிக்கணும், இவைகள் எல்லாம் வசனம் ஆரம்பிச்சார் இல்லைங்களா, கர்த்தரே இரண்டாம் வருகையில வருகிற விஷயம் அப்படி சொல். அந்த வருகையை பத்தி பேசும் போது கிளியரா அந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பாலாக்கும் மன்னிக்கணும், அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் மறுவரப்பு ஸ்தாபிக்கும் காலம் முதல் 1290 நாள் செல்லுமா, 1335 நாள் கழிச்சு சேர்கிறவன் பாக்கியவான். இப்போ எனக்கு சரியா தெரியாது நீங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க என்று. ஆனால் நான் உங்ககிட்ட கொஞ்சம் சில கேள்விகள் நாங்க கேட்கிறேன். தெரியும் இல்லைங்களா, அன்றாட பலி நீக்கப்பட்டு, என்னது அன்றாட பலி, அது எப்ப நீக்கப்பட்டுச்சு, யார் நீக்கினாங்க, அன்றாட பலி நீக்கப்படும். பாருங்க, தேவன் ஒரு கணக்கு மாத்திரம் சொல்லல, 1290 நாள், 1335 நாள் கழிச்சு சேர்க்கிறன் பாக்கியவன். அப்படின்னா அந்த 1335 நாளின் முடிவுல கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசன்னத்துல வந்துருப்பார். அது மாத்திரம் சொல்ல, அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அதற்கான க்ளூ கூட கொடுக்கிறார் இல்லைங்களா. எப்படி கொடுக்கிறாருன்னா, ஒரு சம்பவம் குறிப்பிடுறார், ஹிஸ்டரி வரலாற்று. அந்த சம்பவம் தேவனுடைய ஜனங்களுக்கு மிக மிக முக்கியமான சம்பவம், அன்றாய பலி நீக்கப்படும். அது இந்த இடத்துல பாலாக்குகிற ஒரு அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும். ஸ்தாபிக்கப்படுச்சா, கவனிக்கிறீங்களா, மார்க் அவ்வளவுதான். அந்த இதை புடிச்சுக்கோங்க, அந்த சம்பவத்தை புடிச்சிடுங்க. அந்த சம்பவத்துல இருந்து கால்குலேட் பண்ணுங்க, 1290 நாள், 1335 நாள். அப்ப பாருங்க, ஒரு பாக்கியம் இருக்கும் பூமியில கர்த்தரேசு இரண்டாம் பிரசனத்தில் அங்க வந்திருப்பார். அன்றாட பலி கிறிஸ்தவர்கள் ஏறெடுக்க வேண்டிய அனுதின ஜீவ பலி. ஆனா இந்த பலி இருக்க, இந்த பலிய நீக்கிட்டு இல்லைங்களா, அதாவது நம்முடைய பாவங்களே எல்லாம் நீக்கப்பட்டு தேவனுடைய பார்வையில நீதிமான்களாகவே இருந்து இந்த உண்மையான ஒரு ஆசீர்வாத சுகம் தரிக்கிற விஷயத்துல கண்டிப்பா தேவன் நம்பிக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மறிக்கணும், நீதிக்கு ஜீவிக்கணும், பிழைக்கணும், தேவ சித்தத்துக்காக அந்த பலியின் ஜீவத்தில் இருக்கணும். சோ என்ன சொல்றாருன்னா, இந்த அன்றாட பலி கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில இருக்கிறது நீக்கப்படும், நீக்கப்பட்டு அது இருக்கிற இடத்துல ஒரு பாலாக்கிற அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப நான் அதிகம் பேச வேலை, என உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன். இது ரோம கத்தோலிக்க திருச்சபை போப் மார்க்கமே அங்க ஸ்தாபிச்சிட்டாங்க இல்லைங்களா. அந்த பாலாக்குற அருவறுப்பு என்னன்னா, அந்த என்ன சொல்ல முடியுங்களா, பாலாக்குற அருவறுப்பு, abomination that desolates, english la solunga paalaakra aruvarpu, devan evlo koma solrar paarenga, ad paalaakra aruvarpu, andha maari devan vaarthai ella payanpaduthuraanga, powerful vaartha, devan or vishayam paathu solrar aruvarpu. ana enna paniyala inda babylon inda roma catholic thiruchabai அன்றாட பலி கிறிஸ்தவர்கள் கிட்ட தேவனுடைய சின்னங்கள் கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்றாட பலிய தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல வைப்பாங்க. அது என்னன்னா, ரோம கத்தோலிக்க வழக்கத்துல இருக்கு, நீங்க கூட சிலர் அங்கிருந்து வந்திருக்கலாம்,
அதாவது என்ன சொல்லலாம், தமிழ்ல பூசை பலி, பூசை பலி என்ன பண்றாங்க அங்க கான்செப்ட் என்ன பூசை பலி இல்லைங்களா. அதாவது அப்பம் ரொம்ப சிம்பிளா அதை எடுத்துருவாங்க, ஒரு நாலு லத்தீன் வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளை உச்சரித்த உடனே அந்த 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 போதகரே வார்த்தையை உச்சரித்த உடனே அவங்க நம்பிக்கை என்னன்னா அப்பம் கத்ரேசுவின் சரீரம் திராட்சரசம் மறுபடிய ரத்தம் கத்ரேசு நமக்கு முன்பு வந்துட்டார். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணுமா உடனே என்ன பண்ணலாம், கத்ரேசுவை உண்டு பண்ணலாம், அவரை என்ன பண்ணலாம் சிலுவையில அரைஞ்சிடலாம், பலி செலுத்தலாம். சோ இதுதான் அந்த பூசை பலி. இது ஏன் வந்து பர்டிகுலரா பாருங்க, இந்த போப் மார்க்கத்தை தான் தேவன் என்னன்னு சொல்றார், பாலாக்குற அருவருப்பு சொன்னாரு. ஆனா ஒரு கேள்வி, ஏன் எந்த காரணத்தினால் அதை அருவருப்புன்னு சொன்னார்னா, இந்த காரணம் தான். போப் மார்க்கம் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறாங்க தெரியும் நமக்கு, ஆனா எந்த தப்புனால தேவன் இது அருவருப்பு சொன்னார் அப்படின்னா இந்த தப்பு. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யுகங்களுக்கு எந்த யுகங்களுக்கு இனி வரப்போற யுகங்களுக்கும் உன்னதமாக கருதப்பட வேண்டிய மகிமை கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் தேவனுடைய குமாரன் கர்த்தர் இயேசு இந்த உலகத்தின் மீட்புக்காக கொடுத்த ஈடு பலி. சாதாரண விஷயம் இல்ல, ஈடு பலி யுகா யுகங்களுக்கும் அது உயர்ந்து நிக்கணும். அந்த உன்னதமான ஈடு பலிய கொச்சைப்படுத்தி இவர்கள் பண்ணின விஷயம் தான் இந்த பூசை பலி. அதாவது கர்த்தரேசு எத்தனை முறை தான் அடிக்கப்படணும், ஒரே முறை இல்லைங்களா, ஒரே முறை தான் அடிக்கப்படும். அதுக்கு அது அடிக்கப்பட்டுட்டார். ஆனா அவரை அவ்வப்போது உருவாக்கி அவ்வப்போது பலி செலுத்தி அப்படிங்கும் போது அந்த சீடு பலிய அதற்கு உரிய கன மகிமை அவர்கள் அங்க கொடுக்க தவறினார். தன்னுடைய குமாரன் கொடுத்துட்டு அந்த விலையேறப்பட்ட ஈடுபலி அதனுடைய உன்னதம் அதனுடைய மகிமை அதுக்கு ஏறெடுக்க வேண்டிய கணம் செலுத்தாம அதை இழிவுபடுத்தும் வகையில இந்த போப் மார்க்கம் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் அந்த மாஸ் அந்த பூசை பலி. தேவன் சொல்றாரு அருவருப்பு, என்னுடைய குமாரனுடைய பலி எப்பேற்பட்ட பலி, ஆனால் எப்படி பண்ணிருக்கிறாங்க சதா சொல்றார் ஆளாக்கும் அருவருக்கும். கமிங்க்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் நாம் பார்க்கும் போது இந்த வசனம் என்ன சொல்றார், அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கும் காலம் முதல் அப்படின்னா போப் மார்க்கம் ஸ்தாபிக்கப்படுற அந்த காலம் அந்த வருஷம் அந்த வருஷத்திலிருந்து நீங்க கணக்கு பண்ண ஆரம்பிக்கணும். எவ்வளவு 1290 நாள், அப்புறம் 1335 நாள், காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியமான. பேசிக் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நான் முழுக்க விவரமா எடுக்கல, நான் பாயிண்ட் பாய் பாயிண்ட் போயிடுறேன். சோ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த கால்குலேஷன் 1290 நாள், அது கண்டிப்பா 24 மணி நேரம் கொண்டா நாள் இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் எசேக்கியல் 4:5-6 வசன வாசிங்க, ஏன்னா தீர்க்க தரிசிக்கு ஒரு நாள் என்று சொல்லும் போது அது நிஜத்துல எவ்வளவு வருது, ஒரு வருஷம். எப்படி நாம சொல்லலாம் இது வந்து நமக்கு ஆதார வசனம்,
அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன், 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும், நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒளிவைத்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும்.
ஆமா, சோ இங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசி கிட்ட அங்க தேவன் பேசும் போது பாருங்க அந்த விஷயம் சொல்றாரு, முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர் 4,
நீ உன் இடது பக்கமாய் ஒருக்கழித்து படுத்து அதின் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள், நீ அந்த பக்கமாய்
ஒருக்கழித்து
அவர்களுடைய
அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு எப்படி கொடுக்கற, நாள் கணக்காய் கொடுக்கற. இஸ்ரேல் ஜனத்துக்கு 40 வருஷம் நான் தண்டிச்சேனா, அந்த 40 வருஷங்கிறத உங்களுக்கு நான் எப்படி அப்ளை பண்றேன், 40 நாள். சோ இதுதான் ஃபார்முலா. அதாவது ஒரு தீர்க்க தரிசிக்கு நாளாக சொல்லப்பட்ட விஷயங்கள் நிஜத்துல நிறைவேறும் போது
வருஷமாக அங்க நிறைவேறும். தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா நட்சத்திர ஒரு வருஷம். சோ இங்க அப்படி டேனியல் கிட்ட சொல்றாரு. சோ பாலாக்கும் வருவருப்பு அதாவது கோப்பமாக்கும் ஸ்தாபிக்கிற வருஷத்துல இருந்து 1290 நாள்னா 1290 வருஷம், 1335 நாள்னா 1335 வருஷம். சோ இது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் தெரியும் உங்களுக்கு. நான் மறுபடியும் இன்னைக்கு அதை உங்களுக்கு எடுக்கிறேன் அவ்வளவுதான். சோ அப்போ போப் மார்க்கம் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், இந்த குரோனாலஜி இந்த ஒரு கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா பாலாக்கு மறுவருக்கு ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம் எடுக்கணும், போப் மார்க்கம் ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம் எடுக்கணும். அந்த வருஷம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, எவ்வளோ கி மூணு எப்படி சொல்றீங்க சொன்னாங்க சொல்றோம். சோ அதுக்கு ப்ரூஃப் இருக்கு டேனியல் 11th சாப்டர்ல, அது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. எப்படி நாம சொல்லலாம், ஏன்னா கிளியரா இருக்கு தீர்க்க தரிசனம் அது எப்படி ஸ்தாபிக்கப்படுன்னா அவங்க போப் மார்க்கமே மதத்தின் மீதும் சரி அரசியல் அமைப்பின் மீதும் சரி முழு அதிகாரத்தை பெற்று இருப்பாங்க. சோ அது ரெண்டும் வரும், ஏன்னா அவங்களுக்கு மதத்தின் மீது முன்னமே என்ன ஆயிடுச்சு அதிகாரம் கிடைச்சது. ஆனா அந்த அரசியல் ரீதியான அதிகாரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலமே எடுத்துச்சு. அது எப்ப கிடைக்குதுன்னா கிபி 539ல. சோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம கிளியரா சொல்லலாம் போப் மார்க்கம் அந்த பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்னா ரிலிஜன் பாலிடிக்ஸ் அரசியல் மற்றும் மதம் ரெண்டின் மீதுமே ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு அமைப்பாக அது உருவெடுத்தது. சோ அது அதனாலதான் நம்ம கிபி 539 அந்த டேட் ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ கிபி 539ல இருந்து நம்ம இந்த கணக்கிடல ஆரம்பிக்கணும். சோ 1290 நாள் செல்லும், ஆனா அப்ப எதுவுமே அங்க சொல்லப்படல. சோ அப்படியே நம்ம எடுத்துட்டா கூட 539ல இருந்து ஒரு 1290 போட போது எவ்வளவு வருதுங்க 1800 சொல்லுங்க 29. அப்போ ஒரு பாயிண்ட் கிடைக்குது ஒரு டேட் 1829 கிபி. சோ இது தீர்க்க தரிசனத்துல குறிக்கப்பட்டிருக்கு, ஆனா அது கர்த்தரேசனுடைய பிரசனமாக நாங்க சொல்லலாம் சரிங்களா. ஆனா அப்போ இந்த வருஷத்துல என்ன நடந்துச்சு பாருங்க, ரொம்ப நாளா கால்குலேஷன் இருக்கட்டும் இந்த ப்ராசஸி எல்லாம் இன்னைக்குதான் தேவன் நமக்கு அங்க வெளிப்படுத்துறாரு. இது முடிவு காலத்துல அந்த சுத்தமாக்கப்பட்டு வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவங்களுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம். அது வரைக்குமே இதெல்லாம் வந்துட்டு யாரும் புரிஞ்சுக்கொள்ள முடியல. பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தீர்க்க தரிசனம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணுதான், அங்கிருந்து 1290 நாளாம், அப்புறம் 1300 இப்ப எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க 1335 நாள். நிறைய பேர் வேற வேற கால்குலேஷன் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறாங்க, ஆனா இப்ப நமக்கு எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு சரி. ஏன்னா இது எதுக்கு சொல்றோம்னா இப்படித்தான் தேவன் அந்த பொக்கிஷமான சத்தியங்களை எல்லாம் பூட்டி வைக்கிற விதம், ஏற்ற சமயத்துல ஏற்ற ஜனங்களுக்கு அந்த சத்தியம் வெளிப்படணும். அதுக்கு முன்னால யாருமே என்ன பண்ண முடியாது, அதை நாங்க கண்டுக்க முடியாது சரி. இப்ப இந்த 1290 நாள் 1829ல் முடிஞ்சு, என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்ன என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், தெரியாதவங்க சொல்ல முடியாது. எதுக்கு சொல்றேன்னா ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணலாம் அதுக்காக, ஏன்னா எப்படியும் தெரிஞ்சிருக்கும் மைண்ட்ல இருக்கும் கொஞ்சம் அப்படி ஒரு பாப்பா பாச்சுன்னா நல்லது. சோ வில்லியம் மில்லர் மூமெண்ட் அதெல்லாம் நமக்கு தெரியும். வில்லியம் மில்லர் முதல் முதல்ல இரண்டாம் வருகையை பற்றின தீர்க்க தரிசனங்கள் ஆராய்ந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய எழுச்சி கொண்டு வந்தாரு. அந்த ஒரு மில்லர் மூமெண்ட் பத்தி இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது. 1829ல் ஆரம்பிச்சுட்டு 1844 1844 கட்டரேஸ் இரண்டாம் வருகையில வருவார் அவர் உலகம் முழுக்க அறிவிச்சு உலகம் முழுக்க அந்த ஊழியம் பயங்கரமா போச்சு. அதை குறிச்சு பேசும் பொழுதே சில இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ற அதாவது கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை 1844 அப்படிங்கறத 1829ல் இருந்து அறிவிக்க ஆரம்பிச்சார் வில்லியம் மில்லர்.
இது உலகம் முழுக்க போகணும்னு சொல்லி அவருடைய ஊழியத்துக்கு ஒரு ஆதரவு தருவதற்காக சொல்லுவாங்க. எப்படின்னா ஹிஸ்டரியில சபையில காணிக்கையில எடுப்பாங்க இல்லைங்களா, அதுல எல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்களா, ஜஸ்ட் விட்டுருவாங்களாம். அந்த ஆர்டர் இருக்கும் பாத்தீங்களா, பாஸ்டர்ஸ் மாத்திரம் வந்து நிப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்த ஓபனா விட்டுடுவாங்களா, அதுல வந்து என்ன பண்ணிடுவாங்களா, மணி ஆஃபரிங்ஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துட்டு இந்த ஊழியம் முழுக்க போச்சு. சோ அந்த ஒரு முக்கியமான ஒரு நிறைவேறுதல், அதாவது கர்த்தரேசின் இரண்டாம் வருகை, அந்த வருகை குறிச்ச தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்களின் படி ஒரு எதிர்பார்ப்பு, இது முதல் முறையா இந்த சுவிசேஷத்தில் அங்க அனுமதிக்கப்பட்டுச்சு. சோ அந்த வருஷம் தான் 1829. ஆனா அவர் என்ன டேட் பிக்ஸ் பண்ணாரு, 1844. சோ அந்த 44 ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இந்த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் ஹிஸ்டரி இல்லாம சொல்றாங்க, மாபெரும் எதிர்பார்ப்பு. எந்த அளவுக்குன்னா அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, எடுக்கப்பட்டுடுவாங்கிற அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு உலகம் முழுக்க. நினைச்சு பாருங்க அது எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனா அந்த நாள் வந்துச்சு, கர்த்தரேசு அங்க இரண்டாம் பிரசனத்துல வரல. ஆனா எப்படி எதிர்பார்த்தாங்க அவருடைய பிரசனத்தை, அப்போ மாம்சத்துல எங்களுக்கு தெரியற மாதிரியே வருவார் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது எதிர்பார்ப்பு நடக்கல. உடனே அங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு ஹிஸ்டரியில பேர் இந்த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் என்னாச்சுன்னா, இந்த கிரேட் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, மாபெரும் ஏமாற்றம் ஆச்சு. இதெல்லாம் சரித்திரத்துல அங்க இருக்குது பாக்குறோம். சோ அதுதான் அந்த 1829 வருஷம். இது உங்களுக்கு இன்னொரு ஊமையில இருக்கும் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா, என்ன ஊமையில இருக்கும் இது, ஒரு ஊமையில இது மாதிரி கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்து ஏமாறுவான். புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை, மனவாளன் வர தாமதிச்சாரா, அவர் தாமதிக்கல. கால்குலேஷன் யார் தப்பா போடுறது, அது இவங்களுடைய பார்வையில சொல்லப்பட்டது. எதிர்பார்ப்பு இருக்கும் முதல் முறையா ஒரு எதிர்பார்ப்பு, ஆனா அந்த அந்த எதிர்பார்ப்புல கர்த்தரேசு இரண்டாம் பிரசனம் நிறைவேறாது. சோ அதுதான் 1844 நடந்துச்சு. ஆனா இந்த தானியேலினுடைய 1290 நாள் முடிகிறது இந்த ஒரு முக்கியமான டேட்ட அங்க கொடுக்கும். 1290 நாள் செல்லும், வில்லியம் மில்லர் வருவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாவதுக்கு, ஆனா எதிர்பார்ப்பு ஏமாற்றமா போயிடும், அங்க ஒண்ணும் நடக்காது. மறுபடியும் 1335 நாள் கழிச்சு சேர்கிறவன் பாக்கியவான். சோ இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருந்து காத்திருப்பவங்க அந்த பாக்கியமான ஒரு விஷயத்தை ருசிப்பாங்க. கர்த்தரேசு இரண்டாம் பிரசனம். சோ 1335 கூட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுதான், நிறைய பேர் இங்க இருந்து போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன கிடைக்காது, அப்படி எல்லாத்தான் கால்குலேஷன்ஸ் தப்பா போச்சு. சமயத்துல தேவன் வெளிப்படும் போது மறுபடியும் அந்த 1335 கூட 539 இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது என்ன டேட் கிடைக்கும் நமக்கு, 1874 நமது கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னம். சகோதர சகோதரி, சோ இது சிம்பிளான ஒரு ப்ரூஃப் நமக்கு. ஆனா புதுசா கேட்கும் போது தெரியும் அது எவ்வளவு பெரிய விஷயம். நாளைக்கு கூட நாளாங்கி கூட நெய்வேலி ஃபாலோ கிளாஸ் செகண்ட் கமிங் பார்ட் 1 இருக்கிறோம். முதல் முறையா கேட்கும் போது இதனுடைய விசேஷங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கும், ஆனா இப்ப நமக்கு பரிச்சயம் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இது எப்படி தரோம்னா, இந்த ஒரு குரோனாலஜி, அதாவது இந்த ஒரு கணக்கிடல் கர்த்தரேசின் இரண்டாம் பிரசனத்துக்கான மொத்த நிரூபணம். இதுல டவுட்ஸ் இருக்கிறதுக்கு, சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருக்கக்கூடாது. பாலாக்கு மறுவருக்கு தோப் மார்க்கம் ஸ்தாபிக்கப்படுது 539. அங்கிருந்து 1335 நாள், 35 வருஷம், 1874 கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் பிரசன்னம் சம்பவிச்ச வருடம். சோ இது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பைபிள்ல இருந்து, முதல் நிரூபணம் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை. இரண்டாவது ஒரு நிரூபணம் உங்களுக்கு நம்ம சொல்லணும்னா, அது நியாய பிரமாணத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட யூபிலியன் பிரமாணத்துல இருக்கு. முழுக்க அந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு போட முடியாது, பிரதர்ஸ் எடுத்திருப்பாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் மாத்திரப்படுத்துறேன். இந்த யூபிலியன் பிரமாணம் எங்க இருக்கு, லேவியர் ஆகம் 25 அதிகாரம் 8 இருந்து 10 வருஷங்கள், 10 வசனங்கள். படிங்க லேவி ராகமம் 25:8-10.
அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7 மாதம் 10 தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவனிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். 50 வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூதி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் காணியாட்சிக்கும்
போதும் அது உங்களுக்கு யூபிலி. ஒருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவர்கள். சகோதர சகோதரிகளே, இது ஒரு இன்னொரு அருமையான நிரூபணம். 1874 அங்க நம்ம பார்க்கிறோம். இதனுடைய கணக்கிடல் நான் இன்னைக்கு எடுக்கவே இல்லை, ஏன்னா அது தனியா ஒரு 1.5 மணி நேரம் அங்க போகும். ஆனா நமக்கு தெரியும், சோ இந்த யூபிலியின் வருடம் தேவன் அவங்களுக்கு நியாய பிரமாணத்துல ஒரு பிரமாணமா அங்க கொடுத்திருந்தார். அதாவது கானான் தேசத்துக்குள்ள அவங்க நுழைஞ்சதுல இருந்து இந்த யூபிலி அவர்களே அனுசரிக்கணும். ஏன்னா சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு 6 வருஷம் வேலை செய்யணும், 7 வருஷம் ஓய்வு வருஷம். இது மாதிரி என்ன சொல்றாருனா தேவன், 7 ஓய்வு வருஷங்களை நீங்க கணக்கிடுங்க. அப்ப என்ன பண்ணணும், 7 × 7 போட்டா எவ்வளவு, 49 வருஷம். அந்த 7 ஓய்வு வருஷங்கள் கடந்து வர அடுத்த வருஷம் அப்படின்னா 50th year நீங்க என்னன்னு அனுசரிங்க, ஜூபிலியின் வருஷம். சோ அந்த யூபிலியின் வருஷம் என்று சொல்லும் போது பாருங்க, அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப விசேஷமான வருஷம். 13-17 படிக்கலாம்.
அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவரவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களில்
போதும் போதும். சோ இந்த யூபிலியின் வருஷம் இஸ்ராயேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் தெரியுங்களா, அங்க சொல்றாரு பாத்தீங்களா, அது வந்துட்டு அவன் அவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன், அவன் தன் தன் அவனவன் தன் தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். யூபிலின்னு சொன்னான் இஸ்ராயேல்ல ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு என்னன்னா அது ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். மனுஷங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்போ தன்னுடைய சொத்து பத்துக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், இன்னொருத்தர் கிட்ட வித்துடலாம், இல்லாட்டி அந்த கடனை கட்டுறதுக்காக அடிமை தனத்துக்குள்ள போயிடலாம் அவங்களுடைய வழக்கத்துல. சோ அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து பணக்காரங்களாகவே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றது போக, இன்னொருத்தங்க அதெல்லாம் இல்லாம போகிறது தேவன் கொஞ்சம் கூட விரும்பல. ஆனா இது நடக்கத்தான் செய்யும் அடுமை நடைமுறை வாழ்க்கையில. அப்போ இது சரி செஞ்சப்பட்டு எல்லாருமே சமமா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் தேவன் இந்த ஒரு பிரமாணம் அங்க கொடுத்தார். சோ அந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தருக்கிட்ட அடிமையா போறது, தன்னுடைய நிலத்தை இன்னொருத்தருக்கிட்ட இழந்துடுறது, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எவ்வளவு வருஷம் வரைக்கும் தான், எந்த வருஷம் வரைக்கும் தான், ஜூபிலியன் வருஷம். ஒவ்வொரு 50th வருஷமும் அந்த அந்த உடைமைகள் உரிமைகள் அதனுடைய சொந்தக்காரங்களுக்கு என்ன ஆகணும், திரும்ப கொடுக்கப்படணும். இதுதான் பிரின்சிபல், இதுதான் அந்த கொள்கை. சோ அப்ப இந்த 50th வருஷம் இஸ்ரேல்ல அது யூபிலியாக அனுசரிக்கப்படும் போது பிரிஞ்ச குடும்பங்களே சேர்ந்துடும், இருந்து போனது எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப பெற்றுக்கொள்ளுவாங்க. சோ இது நிழல்ல இருந்துச்சு, ஆனா இதனுடைய நிஜம் நமக்கு நல்லா தெரியும். இது எதை குறிக்குதுன்னா, இந்த பூமியின் மீது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு மகா யூபிலியை இது நிழலாக இருக்கு. அது ஒரு மாபெரும் திரும்ப கொடுத்தலின் காலம், இலைத்தாறுதலின் காலங்கள். அப்போஸ்தல் 3 வசனங்கள் 19 வாசிச்சீங்கன்னா அந்த நிஜமான யூபிலி பத்தி அங்க பேசப்படும்.
கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறித்தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பாருங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இலை பாறுதலின் காலங்கள் வரும். எப்பனா கர்த்தர் இயேசு 2 பிரசன்னத்துல அவர் வருகையில அவர் வரும் போது அந்த இலைப்பாறுகளின் காலம் இந்த பூமிக்கு வரும். ரொம்ப சுருக்கமா தான் நான் சொல்றேன். சோ அந்த நியாய பிரமாணத்தினுடைய நிழலான யூபிலி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. எதை நிழலா காண்பிக்குதுன்னா, உலகத்தின் ஜனங்களே மரணத்தின் பிடியில பாவத்தின் பிடியில இருந்து விடுவிக்கப்பட்டு எழுந்து போன பரிபூர்ணத்த ஆசீர்வாதங்களை மீண்டுமாக திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த 1000 ஆண்டு அரசாட்சி அது குறிக்குது. கால்குலேஷன் இப்ப நான் போடல, உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். அந்த நிஜமான யூபிலி கணக்கிடும் போது 50 × 50 2500 சொல்லும் போது அது கூட எங்க வந்து முடியும் பாக்குறோம், 1874 வருஷம் அங்க முடியும். அதாவது கிமு, ஒருவேளை அந்த கால்குலேஷன் போட்டோம்னா கிமு 625 ஸ்டார்ட் ஆகி அந்த 2500 எங்க வந்து முடியும் பாக்குறோம், 1874 எக்ஸாக்டா அந்த டேட் அங்க தாண்டி. தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. ஆனா சகோதர சகோதரிகளை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பியூட்டி பாருங்க, ஒரு அருமையை பாருங்க, ஒரு ஹார்மனி பாருங்க, ஒரு இசைவு பாருங்க. தேவனுடைய என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஒரு கால்குலேஷன் ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, முடிகிற டேட்டு 1874. இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் எங்கதான் முடியுது, 1874. சும்மா எதேச்சையா நடந்துச்சு என்று யாருமே நாங்க சொல்ல முடியாது. சோ இது தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல 2 பிரசனத்துக்கான அருமையான நிரூபணங்களை இந்த கணக்குகள் மூலம் தருவதே நாம அங்க பாக்குறோம். சோ யூபிலியின் பிரமாணம் அது ஒரு அருமையான நிரூபணம். கத்ரேஸ்வின் 2 பிரசனம் 1874 வந்தது. 3வது நிரூபணம் இப்ப நாம உங்களுக்கு தரப்போறோம். அது உங்களுக்கு ஒரு வேளை புதுசா இருக்கலாம், இல்லாட்டி கூட ரெஃப்ரெஷிங் தான். அது என்னன்னா, இணையான யுகங்கள். இந்த இணையான யுகங்கள் பற்றி 2nd volume நீங்க படிக்கலாம். பேரலல் டிஸ்பென்சேஷன்ஸ் சார்ட் இல்ல உங்களுக்கு, இங்க சார்ட் இருந்தா நம்ம உங்களுக்கு அங்க காமிக்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம், கத்ரேசுவின் 2 பிரசனத்துக்கு 2 நிரூபணம். ஒண்ணு என்ன பாக்குறோம், தானியலின் 1335 நாட்கள் பற்றின தீர்க்க தரிசனம். இன்னொன்று யூபிலியினுடைய பிரமாணம். இப்போ 3வது என்ன அப்படின்னா சகோதர சகோதரிகள், இணையான யுகங்கள். என்ன இணையான யுகங்கள், சார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப அருமையா காமிக்கலாம். தேவனுடைய திட்டத்துல இருக்கட்டும், இருக்கட்டும் சிஸ்டர், வேண்டாம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பாருங்க, இப்ப சார்ட் நீங்களே மைண்ட்ல கொண்டு வாங்க. முத யுகம் என்ன, முத உலகம், சரிங்களா? அப்புறம் 2வது உலகம். 2வது உலகத்துக்குள்ள முத யுகம் என்ன வருது, முத்திராக்கல் யுகம். அதுக்கு பின்னால் என்ன யுகம் வருது, யூத யுகம். அதுக்கு பின்னால் என்ன யுகம் வருது, இந்த தெய்வீக திட்டத்துல கவனிங்க, யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் பரல் இணையா இருக்கும். இணை அநேக விஷயங்கள்ல இந்த 2 யுகங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று அருமையான ஒற்றுமைகளை அங்க வெளிப்படுத்தும். யூத யுகம் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அதை தொடர்ந்து வர சுவிசேஷ யுகத்துக்கு அருமையான ஒரு நிழல் அழகா இருக்கும். நம்ம அழகாக உங்களுக்கு அதைய நிரூபிக்கலாம், புரியுதுங்களா? உதாரணம், உதாரணம், இந்த யூத யுகம் யாக்கோபுனுடைய மரணத்துல இருந்து ஆரம்பிக்குது, புரியுதுங்களா? சுவிசேஷ யுகம் கர்த்தர் இயேசுவின் மரணத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு வகையில கர்த்தர் இயேசுக்கு யார் நிழல், யாக்கோபு அந்த நிழல் ஆறு. அந்த யூத யுகத்துல யாக்கோபுக்கு எத்தனை பசங்க, 12 பசங்க, சரிங்களா? கர்த்தர் இயேசுக்கு எத்தனை சீஷர்கள், 12 சீஷர்கள். யாக்கோபுனுடைய 12 பசங்களுக்கு தான் என்ன பேரு, இஸ்ரவேல். ஆனா என்ன இஸ்ரவேல், மாம்சத்துல இஸ்ரவேல். கர்த்தர் இயேசுவின் 12 சீஷர்கள் இருந்து தான் உருவாகிறாங்க யாரு, ஆவிக்கு
குறிய இஸ்ராயல் எடுக்கலாம். மாம்ச இஸ்ராயலருக்கு மாம்சத்துல ஒரு விருத்த சேதனம்னா சுவிசேஷத்தின் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இருதயத்துல விருத்த சேதம் எடுக்கலாம். நீங்க பேரல் எடுக்கலாம், இணை எடுக்கலாம். யூத யுகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அப்படியே எங்க இணை இருக்கும். சுவிசேஷ யுகத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா வாசிங்க, தேவன் அப்படித்தான் வச்சுட்டா. ஜகரியா 9:12 வாசிங்க. ஜகரியா 9:12
நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்.
பாருங்க, ரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவன் உண்மையிலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதமான காலங்களை அங்க ஏற்படுத்தியிருந்தார். அந்த ரெண்டு காலங்களும் ஒன்று ஒன்றை போலவே இன்னொன்று அங்க இருக்கும். புரியுதுங்களா? ரட்டிப்பான நன்மையை அங்க தருவேன். அதாவது யூத யுகமே இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஆசீர்வாத காலம். கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த பேரலல் டிஸ்பென்சேஷன் இணையான யுகங்கள் செகண்ட் கமிங் ப்ரூஃப் ஆஃப் கொடுக்கறதுல நிறைய சிக்கல் இருக்கு. சிக்கல் இருக்கிறதுனால கவனிக்கணும். மற்றது மாதிரி ஈஸியா நம்ம எடுக்க முடியும், போடலாம், வரைஞ்சிடலாம் இல்லைங்களா? இது சுவிசேஷ யுகம், சரிங்களா? ஜூவிஸ் ஏஜ், காஸ்பல் ஏஜ் வைத்துக்கொள்ளலாம். 1845 வருஷம் 1845 வருஷம், சரிங்களா? அப்போ இது 1812 மூல ஆரம்பிக்குது, சரிங்களா? எங்க முடியுதுன்னா இங்க 33 அங்க முடியும். யூத யுகமே கிமு 1812 ஆரம்பிச்சு முடியுது கிபி 33 சுவிசேஷ யுகமே அதே கிபி 33 ஆரம்பிச்சு 1845 வருஷம் கழிச்சு 1874 வருஷத்துல அங்க முடியுது. இது என்னன்னா உங்களுக்கு கொஸ்டனை காமிச்சாங்களா, தேவனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் திட்டத்துல இரண்டு காலங்கள் ஆசீர்வாதமாக நியமிச்சிருந்தார். முதல்ல என்ன காலம்? இந்த யூத யுகம் அவங்களுக்கு ஆசீர்வாத காலம். அவங்கள தம்முடைய சொந்த ஜனமா தேர்ந்தெடுத்தார், தமது பிரமாணங்களை கொடுத்தார், அதன்படி நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்திருந்தாரு. அதுல எல்லாம் அவர்கள் உண்மையாக இருந்தாங்கன்னா பாருங்க, அந்த யுகம் முடியும் போது தேவனுடைய குமாரன் மேசியா கர்த்தர் இயேசு அவர்கள் மத்தியில அங்க வருவார். அவரை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொள்ளும் போது அதே போல இன்னொரு ஆசீர்வாத காலம் அவங்களுக்கு அங்க இருக்கும். தேவனுடைய திட்டத்துல இருந்துச்சு. ஆனா நடந்தது என்னன்னா, இந்த ஆசீர்வாத காலத்துக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்க சுத்தம் தரிச்சாங்க. ஆனா இந்த யுகத்தின் முடிவுல தேவகுமாரன் கர்த்தர் இயேசு மேசியாவாக அவங்களுக்கு அவங்க மத்தியில வந்த போது அவர் என்ன பண்ணலாம்? அவங்க ஏற்றுக்கொள்ள அவரை புறக்கணிச்சாங்க. சிலுவையில் இருந்துச்சு, கொலை செய்தான். இப்போ தேவன் இந்த தப்பு அவர்கள் செய்யும் போது தண்டனை என்று சொல்றார். எங்க வசனம் வாசிக்கிறோம்? எரேமியா 16:18
முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி
கட்டுவேன்,
அவர்களின் தேசத்தை தீட்டுப்படுத்தி.
பாருங்க, முதலாவது அவர்களுடைய
அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன்.
பாருங்க, அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். இரட்டிப்பான ஆசீர்வாதம் இப்போ அவங்களுக்கு அது தண்டனையாக அங்க மாறும். என்னன்னா அவர்கள் மேசியான எப்ப ஏற்றுக்கொள்ளாம சிலுவையில் அறிஞ்சாங்களோ சகோதர சொன்னிருக்கலையே, அப்ப தேவன் சொல்றாரு அவங்களுக்கு முதல் ஆசீர்வாத காலம் முடியுது,
கர்த்தரேசு சிலுவையில அறையப்பட்ட வருஷத்தோட அது கடுத்து இருந்த ஆசீர்வாத காலமே தண்டனை காலமாக அங்க மாறும். அப்போ இந்த முதல் ஆசீர்வாதம் காலம் போலவே ஒரு இணையான இன்னொரு யுகமே காலமே அவங்களுக்கு தண்டனை காலமாக வரும். இஸ்ரேல்ஸ் டபுள் மிஸ்னே அங்க சொல்லப்படும் இங்கிலீஷ்ல ஹீப்ரூல எல்லாம் சகோதர சகோதரிகள். சரி, இப்போ இந்த ரெண்டு யுகங்கள் இணையான யுகங்கள். அப்படின்னா ஒரு யுகம் போலவே முந்தின யுகம் அங்க இருக்கு. இந்த யுகத்தின் நிழல்கள் எல்லாமே நிஜமாக சுவிசேஷத்துல அங்க பாக்குறோம். இங்க ஒரு சம்பவம்னா அந்த நிழலான சம்பவம் அதுக்கு கண்டிப்பா நிஜமான சம்பவம் இந்த யுகத்துல அங்க இருக்கு. சுருக்கமா சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன், ஜாக்கோபு மரணம், கர்த்தரியேசு மரணம். ஜாக்கோபு 12 பசங்க மாம்சீக இஸ்ரேல், கர்த்தரியேசுவின் 12 சிஷியர்கள் ஆவிக்குரியா இஸ்ரேல் அடைகள். மாம்சத்துல விருத்த சேதனம், ஆவியில விருத்த சேதனம். ஒரு ஒரு லிட்ரல் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க, ஒரு மிஸ்டிக்கல் பாபிலோனுக்கு அதாவது சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. இவங்க பாபிலோன் ராஜ்யம் சிறைப்பிடிச்சு போச்சு, இவங்க எங்க போனாங்க, நாவிக்குரியோ பாபிலோன், கிறிஸ்துவுக்கு அந்த கிறிஸ்தவ மண்டலம், அதாவது போப் மார்க்கத்துக்குள்ள உண்மை சபை அங்கா. நிறைய இணைகள் அங்க கொடுக்கலாம். நமக்கு தேவை என்னன்னா கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் பிரசனத்துக்கு இந்த இனியான யுகங்கள்ல ஏதாயினும் நிரூபணம் இருக்குதானா? அதுதான் ஆச்சரியம், அதுதான் நமக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசேஷமா நம்ம கற்றுக்கொள்ளும். என்னன்னா சகோதர சகோதரிகளே, ரெண்டு யுகமும் இணை, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இணை அங்க இருக்குது. வெறும் சம்பவங்களுக்கு மாத்திரம் இல்ல, காலங்களும் எப்படி இருக்குது, இணையாக இருக்கு. எனது காலங்கள் இங்க ஒரு சம்பவம் ஒரு வருஷத்துல நடந்துச்சுன்னா அதுக்கான இணையான சம்பவம் இங்கேயும் அதே வருஷத்துல அங்க நடக்கிறது நாம அங்க பார்க்க முடியும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்க நீங்க கொஞ்சம் பிரயாசம் அங்க எடுங்க. சரி, இப்ப நான் அந்த மெயின் விஷயங்களுக்கு அங்க போறேன். இப்ப நம்ம பார்க்கலாம், பாருங்க, இது கர்த்தர் இயேசு சிலுவையில அறையப்பட்டு மறிச்ச வருஷம். சரிங்க, பாருங்க, அதுக்கு முன்னால ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு என்ன பண்றார், ஞான ஸ்நானமே எடுக்கிறார். மேசியா வரார் இல்லைங்களா, அனாயிண்டட், மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிரைஸ்ட், கிரீக்ல, இங்கிலீஷ்ல அனாயிண்டட், தமிழ் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எப்போ பாருங்க, அந்த யுகம் முடிவடைகிறதுக்கு ஒரு 3.5 வருஷம் முன்னாலன்னா நம்ம என்ன டேட் சொல்றோம், கிபி 29 அவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. எந்த வருகையில, முதலாம் வருகையில. இப்ப இந்த டேட் தான் நம்ம எடுக்க போறோம். 29 அபிஷேகம் பண்ணப்படுறார், மேசியா ஆகிறார், 3.5 வருஷம் கழிச்சு சிலுவையில மறிச்சிடுறாரு. ஒரு போது ரெண்டு, இது மாத்திரம் போதும், இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்பல, அது நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா, சோ இந்த ரெண்டு சம்பவம் அங்க இருக்கு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, எப்படி இந்த ரெண்டு யுகங்கள் எல்லா விஷயத்திலயும் இணையா இருக்குதோ, அது போல இந்த டேட்ஸ் சம்பந்தமான விஷயத்துல கூட இணையா இருக்குமா என்று பார்த்தா ரொம்ப எக்ஸாக்டா இணை. இப்போ இது யூத யுகம், அதனுடைய முடிவுல 29 கர்த்தர் இயேசு மேசியா, 33 அவர் மறிச்சு உயிர்த்து எழுந்தார். சரிங்களா, இப்ப பார்த்தோம்னா சுவிசேஷ இருக்கும், சுவிசேஷ யுகத்துல 33 ஆரம்பிச்சு 1878 அங்க முடியும், 1845 வருஷம். இப்ப நம்ம என்ன கேள்வி நான் இங்க, இந்த யுகம் முடியுது, இங்க இந்த யுகம் முடியுது, யுகம் முடியறதுக்கு ஒரு 3.5 வருஷம் முன்னால அவர் என்ன ஆகுறாரு, அந்த மேசியாவா முதலாம் வருகையில வர்றாரு. அப்போ இதுக்கு ஈக்குவலா இங்க ஒரு டேட் அங்க இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா, கவனிக்க முடியுதா, பாருங்க, கிபி 33 யூத யுகத்தினுடைய முடிவு, அதுக்கு இணையான டேட் என்ன பாக்குறோம், சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவாக அந்த பேரல பாக்குறோம், 1888.
இப்போ இதுக்கு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி மேசியாவா கர்த்தர் இயேசு அபிஷேகம் பண்றாரு பண்ணப்படுறாரு. 1878 ஒரு 3.5 வருஷம் முன்னாடி அது ஒரு முக்கியமான சம்பவம் ஆகணும். 3.5 வருஷம் முன்னாடி நான் 1874 இதுக்கும் முன்னால 3.5 வருஷம் அவர் மேசியா முதலாம் வருகையில மாம்சத்துல ஆவிக்குரிய சுவிசேஷகம் 1878 முடிவு. அதுக்கு 3.5 வருஷம் முன்னாடி ஒரு ஆவிக்குரிய விஷயம் அங்க நடக்கணும். அது என்னன்னா கர்த்தர் இயேசு ஆவியின் சரீரத்துல 2ஆம் வருகையில ராஜாவாக இந்த பூமியின் மீது அந்த பிரசன்னமே ஆகிறார். இதுதான் அந்த பேரலல் நாம அங்க பார்க்கிறோம். இன்னை கவனிக்க முடியுதுங்களா? சுலபமா இருந்துச்சு எக்ஸ்பிளனேஷன் தெரியல. ரொம்ப சிம்பிளா நீங்க ரெண்டுமே இணையான யுகம். 1845 ஆரம்பிக்கிறது கிமு 1812 முடிகிறது 33. இது ஆரம்பிக்கிறது 33 முடிகிறது 1878 33 இணைனா சரிங்களா இல்லாச்சி 33 78 இணைனா அதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் 29 ஒரு இணை இருக்கணும். அது 1884 என்ன சம்பவம்? 29 முதலாம் வருகையில மாம்சத்துல மேசியா, 24 இரண்டாம் வருகையில ஆவியில ராஜாவா கர்த்தர் இயேசு இணையான யுகங்கள் மூலம் கூட செகண்ட் பிரசன்ஸ் 1874 அங்க வந்ததுக்கு அருமையான நிரூபணம் நமக்கு காண்பிக்க முடியும். மூன்றாவது ஒரு நிரூபணம் கர்த்தர் இயேசுனுடைய 2ஆம் பிரசனம் 1874 வருஷத்துல வருது. இதுல இன்னொரு ஆச்சரியமான நிரூபணம் இருக்கு, சொல்ல முடியுங்களா? இப்ப நீங்க இன்னொரு அருமையான நிரூபணம் இருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதல் எப்ப சம்பவிச்சது, எப்ப நிறைவேறிச்சு? 1878 வருஷம் கிளாஸ் எடுத்துருக்காங்க. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தடங்கள் எப்படி எடுக்கிறது, எந்த விஷயம் எடுக்கலாம். சரி, இல்ல முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் இங்கதான் ஒரே நிரூபணம் இருக்கு. அது நம்ம நாளைக்கு நேரத்தில் சரி சகோதர சகோதரிலே நான் பாடம் முடிக்கிறேன். மூன்று நிரூபணங்கள் கர்த்தர் இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு நாமோ அந்த பிரசனங்கள் இருந்து நாம் கொடுக்கலாம். ஆனா கடைசியா நம்ம ஒண்ணு சிந்திக்க வேண்டிய விஷயம் அவர்கிட்ட நான் காலமையா சொல்றேன் என்னன்னா, இந்த கணக்குகள் இது நாம ஒரு கதைகள் போல அங்க நம்பிட்டு இருக்கிறது இல்ல, மாறாக தேவனுடைய வல்லமையில அவருடைய வார்த்தையிலிருந்து இசைவாக அருமையாக வெளிப்படுத்திருக்கிறது நாம அங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படி நீங்க அருமையா புரிஞ்சுக்கலாமா பாருங்க. இது மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது டைம் லைன், அந்த காலக்கோடு நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம சொல்றது கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில 1874 வந்தார். ஒருவேளை கிபி வச்சீங்கன்னா பாருங்க எப்படி எவ்வளவு ஆச்சரியமா. தானியேல் தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்குது கிபி 539 அது முடியுது பாத்தீங்கன்னா 1834 539. அதே சமயத்துல யூபி எடுத்தீங்கன்னா அது கீ 625 நாம சொல்லலாம். 625 ஸ்டார்ட் ஆகுது ஜூபிலி சைக்கிள்ஸ். அது 2500 வருஷம் எங்க எக்ஸாக்டா முடியணும்னா ஆச்சரியமா அப்படி வந்து 1874 முடிஞ்சது. இது 2500 வருஷம் கொண்ட கணக்கிடல் 1335 வருஷங்களை கொண்ட ஒரு கணக்கிடல். சோ இதுதான் நம்ம உங்களுக்கு அந்த காண்பிக்க விரும்புறது. இன்னொன்று இணையான யுகங்கள்ல அங்க எடுக்கிறோம். என்னன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் ஆரம்பிக்கிறதுல ஒன்னொன்றுக்கும் சில நூறு வருஷங்கள்ல இடைவெளி இருக்குது, ஒவ்வொன்னுடைய அளவு சில ஆயிரங்கள்ல வித்தியாசப்படுது. ஆனா அவைகள் காண்பிக்கிற ஒரு வருஷம் என்னவோ 1874. இது தேவனுடைய வல்லமையில தேவன் தான் இது செய்ய முடியும். மாறாக கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் பிரசன்னத்தை நாம நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனுஷ ஞானமுமே தேவனுடைய வசனங்களோ வசனங்களோட பின்னி பிணைஞ்சு இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் நாங்க கொடுப்பதற்கு வாய்ப்பு. சோ இதை தேவன் தான் செய்ய முடியும், அதுவே நமக்கு ஒரு அருமையான ஒரு உறுதி அங்க தருது. இது கர்த்தருடைய அந்த வல்லமை. கால கணக்குகளே அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கால தீர்க்க தரிசனங்கள் அதனுடைய கணக்கிடல்கள் நமக்கு நம்பிக்கை தரணும். என்னைக்குமே குழப்பம் அங்க உண்டு பண்ணக்கூடாது, என்னைக்குமே சந்தேகம் அங்க உண்டு பண்ணக்கூடாது. ஆனா குரோனாலஜி ரொம்ப தாழ்மையா உங்ககிட்ட சொல்ல விரும்புற கருத்து என்னன்னா, ஒருவேளை அது என்னுடைய நம்பிக்கை, ஏன் அநேகர் அதை வந்து கொஞ்சம் வினோதமா பாக்குறது சூழல் இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதைய புரிஞ்சுக்கொள்றது இல்ல, ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது இல்ல. ஆனா நம்ம என்னதான் தாழ்மையா சொல்றோம்னா தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் வாங்கணும்னா பிரயாசம் கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா பெரிய பிரயாசம் இருக்கணும். இந்த உலகமே இருளுக்குள்ள இருக்க வருவார், வந்துடுவார், சீக்கிரத்துல வந்துடுவார், இன்னும் சீக்கிரத்துல வந்துடுவார் சொல்லிட்டு இருக்கும் போது வந்துட்டார், ரகசியமா வந்துட்டார், வல்லமையோடு வந்துட்டார், ஆச்சரியமா வந்துட்டார். அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் புரிஞ்சு வசனத்தின் படி பாக்கியவான்கள் ஆகணும்னா அந்த ஞானவான்கள் ஆகணும்னா சகோதர சகோதரிகளே கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும். ஆனா தேவன் ரொம்ப கிருபியுள்ளவர், நம்ம எல்லாம் மேத்ஸ்ல ரொம்ப வீக்கு, அதனால அவர் மல்டிபிளிகேஷன் பயன்படுத்தல, டிவைடிங் பயன்படுத்தல, என்னதான் பயன்படுத்திட்டார் அதிகபட்சம் பொன்னாலஜின்னு சொல்லி நம்ம என்னதான் யூஸ் பண்றோம், கூட்டுறோம் இல்லாட்டி கழிக்கிறோம், அது கூட கஷ்டம் தேவன். இதெல்லாம் நாங்க பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம சொல்லக்கூடாது சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, நீங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன், முதலாம் வருகைக்கு நீங்க சொல்லலாம் தாராளமா தேவன் எவ்வளவு கால்குலேஷன்ஸ் கொடுத்தாரு, எவ்வளவு தீர்வு யோசனை கொடுத்தாரு முதலாம் வருகைக்கு, எத்தனை தீர்க்க தரிசனம் முதலாம் வருகை P29 அவர் மேசியாவா இருப்பார்னு தானியல் தீர்க்க தரிசனத்துல சொல்லிருக்கா இல்லைங்களா, 70 வாரங்கள். அது போல வேற எத்தனை தீர்க்க தரிசனங்கள் தேவன் கொடுத்தார் மாம்சீக இஸ்ரேலர்கள், ஃபர்ஸ்ட் கமிங்ல கர்த்தர் இயேசு 29 மேசியாவாரு, எவ்வளவு ப்ரூஃப் கொடுத்தார் தேவன், ஒன்னே ஒன்றா கொடுத்தார் இல்லைங்களா. தானியலின் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம் ஒண்ணுதான் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரும்போது நிரூபணமா கொடுத்தார். நம்ம எவ்வளவு கிருபை, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் எவ்வளவு ப்ரூஃப் கொடுத்திருக்காரு நமக்கு, ஒன்னு இல்ல, ஒன்னு சொன்னா ஒருவேளை என்ன ஆகலாம் நமக்கு, ஒண்ணுதானே சொல்லலாம். சரி அப்போ தேவன் என்ன பண்றாரு, சரி இன்னொன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ப்ரூஃப் கொடுக்கிறார், ரெண்டு தானே அப்படின்னா என்ன சொல்றாரு, சரி மூணாவது கூட அங்க வச்சுக்கோங்க, மூணு தானேன்னு சொன்னா நாலாவது இருக்குது பிறகு நாளைக்கு இருப்பார் உங்களுக்கு அடையாளம். கணக்கு தான் கஷ்டமா, விட்டுடுங்க ஒத்திக்கிடுங்க. கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் பிரசன்னத்தை உறுதிப்படுத்தலாம் குரோனாலஜி கூட இல்லாம, எப்படி சொல்லிருக்கிறாரு, சைன்ஸ் ஆஃப் த எண், முடிவு காலத்தின் அடையாளங்கள், என்னென்ன அடையாளங்கள் கர்த்தர் இயேசு வந்து இருந்தா சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுதோ அந்த அடையாளங்கள் எடுத்து இன்னைக்கு பாருங்க, நீங்க இன்டர்நெட் போங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, எவ்வளவு துல்லியமா அவன் அடையாளங்கள் காண்பிக்கும் நம்ம ரட்சகர் நம்ம மத்தியில மகிமையில வந்து இருக்கிறார். சோ இது சுவிசேஷ யுக சபைக்கு கடைசி கால அங்கங்களுக்கு தேவன் செய்திருக்கிற மட்டில்லாத கிருபை. அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிரூபணங்கள் தெளிவா எளிமையா வசனத்துல கொடுக்கிறார். இதெல்லாம் நாம இந்த காலத்துக்கே உரிய சத்தியத்தை பெற்று இந்த காலத்துக்கே உரிய பரிசுத்தவான்களா
நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துவதற்கு புரிஞ்சிட்டு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்மளுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை காத்து கொள்ளணும். பிரிப்பரேஷன் இல்லாம உங்கள் மத்தியில் நான் பேசிருக்கிறேன். ஒரு வேலை கஷ்டமா இருந்திருந்தா நீங்க கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. நாளைய தினத்துல நாம் இன்னும் கிருபையில அநேக விஷயங்கள் நாம தேவன் தாமே நம் யாவரின் மாசம் வழிநடத்த வராங்க.
Thank you.